திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இந்த திருவாசகத்திலே திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பதிகம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். திருப்பள்ளி எழுச்சி என்பது பள்ளி என்பது சயனிப்பது, உறங்குவது. எழுச்சி என்பது உறங்குகின்றவர்களை எழுப்புவது. உறங்குகின்றவர்களை எழுப்புவது அது அரசர்களுக்கும் அது உண்டு, கடவுளுக்கும் உண்டுன்னு மாணிக்க வாசகர் காட்டியிருக்கிறார். அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமானது. வேற எங்கேயும் திருப்பள்ளி எழுச்சி திருமுறைகளிலே வேற எங்கேயும் இல்லை. திருவாசகத்துலதான் திருப்பள்ளி எழுச்சி என்று பாடுகிறார். அப்படி திருப்பள்ளி எழுச்சி என்று சொன்னால் உறங்குகின்ற சிவபெருமானை மாணிக்க வாசகர் எழுப்புகிறார். சிவபெருமான் உறங்குவாரா என்பது ஒரு கேள்வி. உறங்க மாட்டார். சிவபெருமான் உண்பாரா? உண்ண மாட்டார். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்பது அப்பர் திருத்தாண்டகம். அப்ப அதுக்கு இதுக்கும் முன்பு முரணா இருக்குதே. அவர் உறங்க மாட்டார்னு சொல்றாரு, இவர் உறங்குகிறவர் எழுப்புறேன்னு சொல்றாரு. அப்படின்னா சிவபெருமான் உயிர்களை எல்லாம் உறங்க வைப்பவன், உயிர்களை உண்ண வைப்பவன். உண்பதற்கும் அவன் தான் அருள் பண்ணுகிறான், உறங்குவதற்கும் அவன் தான் அருள் பண்ணுகிறான். அவன் உறங்க வைக்கிறான், உண்ண வைக்கிறான். அப்படி அவன் உறங்க வைக்க உண்ண வைக்க உயிர்களாகிய பொம்மைகளை என்ன பண்ணுகிறான் என்றால், அவன் உறங்குவது போல நடிக்கிறான், உண்பது போல நடிக்கிறான். அவன் உண்பதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உறங்குவது போல நடிக்கிறான், உண்பது போல நடிக்கிறான். இப்ப சாமி உண்பார் என்று சொல்லித்தானே ஊட்டுகிறோம் உணவை. சோம் சிவாய சிவாகா சிவாய சிவாகா உண்பதாக நாம பாவிக்கிறோம். அவனே அதை ஏற்றுக்கொள்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான். அதனாலே உண்பதும் உறங்குவதும் உயிர்களுக்கு, நமக்கு உண்ப உண்ணாமையும் உறங்காமையும் இருப்பது கடவுள். உண்டால் உறங்கினால் கடவுள் இல்லை. உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் உயிர்கள் இல்லை. ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் என்றால், உயிர்கள் உறங்குவதற்காகவும் உண்பதற்காகவும் அவன் உண்பது போலவும் உறங்குவது போலவும் பாவனை செய்கிறான். அது எது போலன்னா, குழந்தை வந்து தூங்காம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா தாய் என்ன பண்ணுவா, தாய் என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய பக்கத்துல போட்டு தட்டி கொடுத்து இவன் தூங்குற மாதிரி நடிப்பா, கண்ணை மூடிக்கிட்டு புரட்ட விடுவா, நான் தூங்குறேன் பாரு, அப்படி நம்ம தூங்குறேன் பாரு அப்படின்னு தட்டி கொடுத்து அந்த பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்காக இவ தூங்குறது மாதிரி நடிப்பான். இது உலக இயற்கை பார்த்துருக்குறோம். பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்காக தட்டி கொடுத்து நான் தூங்குறேன் பாரு அப்படின்னு நடிக்க நடிக்க அந்த குழந்தை ஓரளவு உறக்கம் வரும். அதுபோல குழந்தைகளாகிய நம்மை உறங்க வைப்பதற்காக அவன் உறங்குவது போல பாவிக்கிறான், பாவனை கொள்கிறான். அந்த பாவனையே தான் அவர் உறங்குவதாக பாவித்து இவர் வந்து எழுப்புகிறார். அது ஒரு அற்புதமான பதிகம். அது திரோதான சுத்தின்னு பேரு. திரோதான சுத்தி என்று சொன்னால் மறைப்பு சக்தின்னு சொல்றது. அது திரோதான சக்தியே மறைப்பு சக்தின்னு சொல்றது. மறைப்பு சக்தின்னா, இப்ப இருளிலே பொருள் தெரியாதது போல, இருளிலே பொருள் தெரியாதது போல மாயாமலத்தினாலே உலக பொருள்களை மாத்திர இருந்து கடவுளை காண முடியாமல் மறைத்து கொண்டிருக்கிற அந்த சக்தியை சுத்தி உண்ணுவது, திரோதான சக்தியை சுத்தி உண்ணுவது. அது திரையை நீக்கினால் சுவாமி தெரிவது போல அந்த மறைப்பு நீங்கினால் அண்ணாவில் இருக்கிற அந்த அறியாமல் நீங்கினா கடவுள் தெரியும். திரையை நீக்கினா சாமி தெரியுதல் உள்ளுக்கு கோயிலுக்குள்ள. அதுபோல நம்முடைய அறியாமையை நீக்கினால் கடவுள் தெரியும். கடவுள் உள்ளதா இருக்குது, அறியாம அதை மறைச்சிக்கிட்டு இருக்குது. அதை அறியாம இது இருக்குது, அதனால கடவுள் தெரியவில்லை. அந்த திரோதான சுத்தி, திரோதான சக்தியை நீக்குவது, திரோதானமாகிய சக்தியை நீக்குகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சுத்தின்னு பேர், திரோதான சுத்தின்னு பேர். அது திருப்பள்ளி எழுச்சி என்று திருப்பெருந்துறையிலே அருளி செய்யப்பட்டது. 10 பாடல்களை உடையது. எல்லா கோயில்லையும் மார்கழி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். எங்கே பாடினாலும் இந்த பாட்டை தான் பாடியாகும். எல்லா கோயில்லையும் இந்த திருப்பள்ளி எழுச்சி இந்த பாட்டை தான் பாடியாகும். அப்படி ஒரு சிறப்புள்ள ஒரு பகுதி இந்த திருப்பள்ளி எழுச்சி. போற்றி வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணையே மலர் கொண்டு ஏற்றி நின்று முகத்த மக்கருள் மலரும் எழில் நகை குண்டுனும் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் குடியுடையுடைய இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த முதற் பாடல். இத பூபாலத்துல பாடுற முறை, காலையில பூபால ராகத்துல இந்த திருப்பள்ளி எழுச்சியே பாடுறது. அது ஆரம்பத்திலேயே போற்றி என்று தொடங்குகிறார். முதல்லையே வணக்கம், போற்றினா வணக்கம், வணக்கம் ஐயா என்பது, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்கிறது வேற, வணக்கம் ஐயாங்கிறது வேற. ஐயா வணக்கம், வணக்கம் ஐயா. அந்த ஓ ஐயா வணக்கம் என்பதை விட வணக்கம் ஐயா என்பது உயர்ந்தது. முதல்லையே வணக்கம், வணக்கம் ஐயா என்று சொல்லுமா போலே போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. நமஸ்காரம் என் வாழ் முதலாகிய பொருளே, முதலாகிய பொருளே, முதலாகிய பொருளே ஒரு வகை அர்த்தம். வாழ் முதலாகிய பொருளே எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்ற பொருளே, எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கின்ற பொருளே, என் வாழ்வுக்கு முதலாக இருக்கிற பொருளே. அப்படி எல்லாவற்றிற்கும் முதலாக இருக்கிற பொருளே என் வாழ்வுக்கு முதல், வாழ்வுக்கு முதல் வேணும் இல்லை. இது முதல் பொருள் என்று நல்லா தான் இருக்குது. முதற் பொருளாக இருப்பவன், முதற் பொருளாக இருப்பவன், முதற் பொருளாக இருப்பவன் என் வாழ்வுக்கு முதற் பொருளாக இருப்பவன், என் வாழ்வுக்கு வேண்டிய முதலாகிய பொருளாக இருப்பவன். அது பல வகையான என்னுடைய வாழ்வுக்கு வேண்டிய முதலாகிய பொருளாக இருப்பவன். பொருள் இல்லையானால் வாழ்வு இல்லை. பொருள் இல்லைன்னா அந்த பொருள்னா பணம், பணம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாகுது என்று. அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு உலகம் இல்லாகியாகுது. பொருள் இல்லைன்னா அவனை யாரும் பொருளாக நினைக்க மாட்டாரு. பொருள் இல்லைன்னு வச்சுக்க அவனை மனுஷனாகவே நினைக்க மாட்டாங்க. பணம் இல்லைன்னா அவனை யாரும் மனுஷனா நினைக்க மாட்டாங்க. பணம் இருந்துச்சுன்னா அவனை தெய்வமாக முடிவான். மனுஷன் இல்லை, பணம் இருந்தா கடவுள். பணம் வச்சிருக்கிறவன் அதிகமாக வச்சிருக்கிறவன் கடவுள். பணம் வேண்டியவன்கிட்ட போய் என்ன பண்ணுவேன், நீங்க தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பணம் வேணும் இல்லை. அதனாலே அந்த பொருளுக்கு அவ்வளவு பெருமை. பணம் இருந்தால் அவன் பெரியவன். குணம் இருந்தாலும் குணம் இருந்தாலும் கொழுந்தவனில் மனம் இருந்தாலும் அதி இருந்தாலும் எழுத்தியவன் கணம் இருந்தாலும் அரை காத்து வராது சிங்காரா அரை பணம் இருந்தால் அவருக்கு எல்லாரும் அஞ்சலி பண்ணுவேன் என்பது ஒரு தனிப்பாடல். அதனாலே அப்படி பொருள் என்பது இவ்வுலக வாழ்வுக்கும் பொருள் வேணும், அவ்வுலக வாழ்வுக்கும் பொருள் வேணும். இந்த பொருள் பொருள் செல்வா, அந்த பொருள் அருள் செல்வம். இந்த பொருளுக்கு பொருள் செல்வம்னு வேறு, அந்த பொருளுக்கு அருள் செல்வம். பொருளை அருளாகவும் மாற்றி கொள்ளலாம், பொருளை அருளாக மாற்றி. தெரில சிவனுக்கும் சிவனடியாருனுக்கும் நிறைய கொடுத்தோம்னா அது அருள் செல்வமாக மாறி, பொருள் செல்வம் அருள் செல்வமாக ஆகிவிடுகிறது. அப்படி அந்த பொருளுக்கு இந்த பாட்டில் பதிகத்தில் ரொம்ப முக்கியம் கொடுக்குறார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை, நான் வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளை. புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் உண்டு. இப்படி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளை என்று சுவாமியே அழைத்து புலர்ந்தது. புலர்ந்தது என்றால் விடிந்து விட்டது, சூரியன் உதித்து விட்டான். தேவரீருடைய தாமரை போன்ற அந்த திருவடி கமலங்களுக்கு இணையான துணை மலர் உண்டு. துணைனா பல வகையான மலர், துணைனா ரெண்டு நல்ல அர்த்தம் அல்ல, துணை என்றால் பல வகையான மலர்களை கொண்டு இயற்றி சூரியன் உதித்து விட்டான். தேவரீருடைய திருவடி கமலங்களுக்கு இணையான நல்ல மலர்களை கொண்டு இயற்றி மலர்களாலே திருவடியை வாழ்த்துவது அர்ச்சிப்பது பூசிப்பது தான் முக்கியமானது. மலர் இல்லையானால் அர்ச்சனை இல்லை, பூசை இல்லை. அதனால பூசிப்பதற்கு எது முக்கியம் என்றால் மலர் தான். அதனால இணைதுணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலர். அதனால நல்ல மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடியை பூசித்து குரு முனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முத்தி பெற அறிவு நெறி தவநிலைகள் செப்பு தமிழ்கனிய குருகுமர படனி வலது வெப்பத்தனித்தெழும் குருவானை என்பது திருப்போல். அதனாலே அச்சித்து முத்தி பெற என்பது அந்த பாட்டு திருப்போல். அச்சித்து அதனால அந்த அச்சிப்பதற்கு எது முக்கிய பொருள் என்றால் மலர் தான். அதனால அப்படி மலர் நல்ல மலர்களை கொண்டு தேவரியுடைய திருவடியை அர்ச்சித்து திருமுகத்து எமக்கு அருள் மலரும். மலர் கொண்டு தேவரியருடைய திருவடியை அர்ச்சிக்கிறோம். அப்படி அர்ச்சிப்பதோ அர்ச்சிக்கும் போது தேவரியருடைய திருமுகத்துல இருக்கின்ற அந்த கருணையாகிய அந்த மலர்ச்சி இருக்குது பாரு. மலர்ச்சி முக மலர்ச்சின்னு சொல்றது, முக மலர்ச்சின்னு சொல்றது. நல்ல முக மலர்ந்து இருக்கிற முக மலர்ச்சி, முக மலர்ச்சிங்க நல்லா தெரியும். இப்ப நான் எப்படி இருக்கிறேன், முக மலர்ச்சியா இருக்கேன்னா முக மலர்ச்சி, முக மலர்ச்சியா இருக்கு, சோம்பி இருக்கிறது. இப்ப மலரல, இப்ப வாழைப்பூ மாறுது. இப்ப வாழைப்பூ வாழைப்பூ மலராது, வாழைப்பூ மலர் வாழைப்பூ பூக்கணும் அப்படின்னு இருக்கும். அதனால தாமரை போர்ந்து மலர்ந்து இருப்பது, தாமரை போர்ந்து மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் என்பது கூட ஒரு பழமொழி, மலர்ந்த முகமே. அதனாலே அப்படி தேவரீருடைய அந்த மலர்ந்த முகத்திலே அழகு பொருந்திய அந்த குன் சிரிப்பு, அது குமன் சிரிப்பும்பார். அது அப்படி சொல்றாங்க, குறித்த உருமமும் உபச்ச வாயு குமன் சிரிப்பு. அப்படி அந்த சிரிப்பு வந்து சிவபெருமான் சிரிக்கிற அந்த சிரிப்பை கண்டு, அந்த சிரிப்பை கண்டு அந்த ஒரு மனிதன் நம்ம வந்து பிரியப்படுறான்னா லேசா சிரிப்பா, லேசா நம்ம மேல அவனுக்கு பிரிய இருக்குன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவான், புரிய முடியலன்னு வச்சுக்கோ. இது ஆசைப்பத்தலையும் சொல்றாரு, ஆசைப்பத்தல் இனி இங்கு இருக்கவில்லை வாழ்க்கை, வைத்தாய் வாங்காய் வானோர் அறியா மலர்ச்சே வடியானே, முத்தா உந்தன் முக ஒளி நோக்கி முருவல் நகை காண அத்தா, சாலாசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்பது ஆசைப்பட்டது. சிரிப்புக்கு நகைன்னு, சிரிப்புக்கு நகைன்னு, நகை நம்ம போட்டுட்டு போனோம்னா நம்ம கண்டு சிரிப்பாரு, நகை நம்ம போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கப்பா சிரிப்பாரு, நகை இல்லைன்னா நகைப்பாரு. நகைங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. அதனால இப்படி முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிற சக்தி சிரவணன் வருதல திரு பத்தி திருநகை, பரிசையான பற்களை. அதனாலே இப்படி தேவதையுடைய திருமுகத்திலே மலருகின்ற அந்த அழகு பொருந்திய நகையை கொண்டு, அந்த சிரிப்பை கொண்டு நான் திருவடி தொழுகும் இப்படி. அதனால தேவதையுடைய அந்த திருமுகத்திலே எழுகின்ற அந்த புன்சிரிப்பை கொண்டு தேவதையுடைய திருவடியை தொழுவோம். சேற்றுகள் கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ், இதிலே பல மலர்கள் இந்த ஒரு பாட்டிலே வருது. வயல்களிலே சேறு, அந்த சேற்றிலே தாமரை முளைத்திருக்கிறது, அந்த தாமரை மலர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட குளிர்ச்சி உறிந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. சேற்றுதல் கமலம் என்றால் தாமரை, தாமரை மலர்ந்து இருக்கின்ற வயல்களை உடைய குளிர்ச்சி உறிந்திய திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே. இயற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய், இயற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் வாகனமாக இருப்பது ஏறு, ஏறு என்பது ரிஷபம், குடியும் ரிஷபம், ரிஷபக்குடியை உடையவன். அது ரிஷபக்குடியும் ரிஷப வாகனமும் தான் மிக முக்கியமான தத்துவத்தையும் உண்மையும் விளக்கி கொண்டிருப்பது. அதனாலே குடியாக இருப்பது ரிஷபம், வாகனமாக இருப்பது ரிஷபம். ரிஷபம் என்பது காளை மாடு, பசு. அதனால பசுவை வாகனமாக உடையவன், பசுவை குடியாகவும் உடையவன். பசுவை தனக்கு கீழே வைத்து அதை அடிமையாக வைத்து அதற்கு தலைவனாக இருக்கிறான், பசுக்களுக்கு தலைவனாக இருக்கிறான் என்கின்ற குறிப்பினாலே பசு வாகனமாக இருக்கிறது. அதனாலே அவன் பசுபதியாக இருக்கிறான். அதற்கு மேல குடியாக இருப்பது பசு அடைந்த தன்னை அடைந்த உயிர்களை உயர்த்துவான் என்பதுதான் குடியாக இருப்பது. அதனாலே ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அதையாலே ஏறு என்கின்ற சபத்தை தாழ்ந்திருக்கிறத உயர்த்துகிற தன்மையுடையவன், ஆன்மாக்களை உயர்த்தி உயர வைப்பவன், உயர வைப்பவன். கொடி என்ன பண்ணுது, ரிஷப கொடி என்ன பண்றான், உயர ஏற்றி அதையாலே நாம் அதை அந்த உயர இருக்கின்ற ரிஷபத்தை பார்க்கிறோம். அப்போது என்ன தோணுது என்றால் கீழே இருக்கிற ஆன்மாவை மேலே வைக்கிறார். அது வந்து சுரங்குவார் ஓங்குவுக்கும் சீரோன் கடல் வில்க என்றார் போல தாழ்ந்திருக்கிற ஆன்மாவை உயர வைக்கிறான் என்பதுதான் அந்த குடியினுடைய தத்துவம். அப்படிப்பட்ட குடியை உடையவனே எனையுடையாய், எனையுடையாய் என்பது என்னை அடிமையாக உடையவனே, எம்பெருமான் எனக்கு தலைவனே, திருப்பள்ளி எழுந்தருடுவாயோ, பள்ளி எழுந்தருடுவாயாக. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம், மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் இள இள நயன கடிமலர் மலர மற்றண்ணல்லங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே அரைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருப்பள்ளி எழுச்சி. இது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய், அதையால இந்திரன் அக்னி ஏமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்று இந்த அட்டதுக்கு பாலகளிலே கிழக்கு திசைக்கு அதிபனாயிருப்பவன் இந்திரன். அப்படி சூரியன் எங்கே முதலிலே உதிக்கிறார் என்றால் கிழக்கு திசையிலே உதிக்கிறார். அந்த சூரியனுக்கு அருணன்னு பெயர். சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாரதிக்கு அருணன்னு பெயர். சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாரதிக்கு அருணன்னு பெயர். அவன் இந்திரன் திசைக்கு வந்து விட்டான், இருள் போய் அகன்றது. அதையால சூரியன் வந்தான், இருள் போய் இருள் போயது. அதனால இருள் எதுவரையில் இருக்கும் என்றால் சூரியன் வருகின்ற வரையிலும் இருள் இருக்கும். அது எது போல வென்றால் மெஞ்ஞான வருகின்ற வரையிலும் அஞ்ஞானம் இருக்கும். மெஞ்ஞான வந்தால் அஞ்ஞானம் போய்விடும். அது அஞ்ஞானம் தானே அகழ்வுக்கு நல்லதுவே. மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சிவபுராணத்திலே விளக்கினார். அதனால உயிர்களுக்கு அஞ்ஞானம் என்பது அந்த அஞ்ஞானத்தை தருகின்ற ஆணவ மலத்தின் காரணமாக உயிர்களுக்கு அந்த இருள் இருக்கிறது. அந்த இருள் போக வேண்டும் என்று சொன்னால் அதனால ஒளி உண்டாக வேணும். அந்த ஒளிதான் உள்ளத்தில் இருக்கிற ஒளியானது எது வந்து கேட்டால் அதுதான் சிவம் என்கின்ற ஒளி. அது இந்திரனுக்கு அருளி இருள் வடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போந்து நின்றனும் தன்மை நினைப்பறன் நினைந்தார். வெளியில இருக்கிற புறத்துல இருக்கிற இருளை சூரியன் ஓட்டுகிறான், அகத்துல இருக்கிற இருளை சிவன் ஓட்டுகிறான். அகத்துல இருக்கிற இருளை சிவன் ஓட்டுகிறான். அதனால அகத்துல சிவனை தியானிப்பது, சிவமந்திரங்களை உச்சரிப்பது, இது மாதிரிய செயல்களை பக்தர்களாயிருப்பவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால அவர்களுக்கு அந்த அகம் நல்ல அகமாக இருக்கும். அகம் நல்ல அகமாக இருக்கும். அங்க நமச்சிவாயம் விளங்கி கொண்டிருக்கும். அதனால நல்லக விளக்குது நமச்சிவாயவே என்றார் அப்பர் சுவாமிகள். அதனால இப்படி சூரியன் தோன்றினான், இருள் போய்விட்டது. உதயம் நின் மரத்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ. அதையால தேவரியுடைய திருமுகத்துல இருக்கின்ற ஒளியான ஒளி போல சூரியன் இருக்கிறான். சூரியனுடைய ஒளி போல தேவரியுடைய திருமுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கருணையுடைய தேவரியுடைய முகம் என்கின்ற திருமுக என்கின்ற சூரியன் இழையள இருள் ஓடுவது போல தேவரீர் எழுந்த அந்த காட்சியினாலே எங்களுக்கு இருள் போகிறது. சூரியன் எழுந்தால் இருள் ஓடுகிறது, தேவரீர் எழுந்தால் எங்களுக்கு இருள் ஓடுகிறது. அதனால இழையள நயனக்கடிமலர் நயனமாகிய தேவருடைய திருக்கண்களாகிய மலரினாலே எங்கள் இருளை ஒட்டி அந்த மலர கடிமலர் மலர சூரியன் மூலமாக தாமரை மலரும். சூரியன் மூலமாக தாமரை சூரியன் எழுந்தானால் தாமரை மலரும். அதனால தேவரீருடைய கடாட்சத்தினாலே எங்கள் உள்ளமாகிய தாமரை மலரும். உள்ளமாகிய தாமரை மலர் பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம். இருதயத்தை மலராக சொல்லுவது, இருதயத்தை மலராக சொல்லுவது. அது இதய கமலத்தூரும் தேனவன்கான் என்கிறது அப்பர் தேவாரம். அதனால பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசி நிமீர் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் புள்ளி உருளில் வண்ணமேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலராள சிரத்தேவாளும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் என்பது மெய்கண்ட தேவன் துதி. அதனாலே இருதயத்தை மலராக சொல்லுவது, இருதயத்தை மலராக. அந்த மலரை தான் சாமி எழுந்துருளை பொண்ணி அந்தரியாக பூசை பண்றது. அந்த மலர்ல தான் சாமி எழுந்துருளை பொண்ணி அந்தரியாக பூசை பண்றது. அதே மலர் விஷய ஏகினான் மானடி சேர்ந்தார் நில விஷ நீடு வாழ்வார் என்பதுதான் அந்த அந்தரியாகம். திருக்குறள்ல மலர் விஷய ஏகினான் மானடி சேர்ந்தார் பெருமபுருந்தி அவனுடைய திருவடியைச் சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் சிவலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார் என்பது அந்த திருக்குறள். மலர் மிசை ஏகினான் எந்த மலரிலே, இருதயமாகிய மலரிலே ஏகினான் என்றால் இருப்பவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது திருக்குறள். அதனாலே தேவரீருடைய திருமுக மலர மலர எங்கள் இருதய மலர கடிமலர் மலர கடிமலர் மலர மற்ற அண்ணலம் கண்ணா. அதனாலே அந்த மலர் போன்று தேவரீருடைய திருக்கண்கள் விளங்குகிறது. தேவரியுடைய திருக்கண்கள் தாமரை போல விளங்குகிறது. திரள் நிறை அறுபதம் உரல்வன இவையோ. அதனால திரள் என்றால் கூட்டங்கூட்டமாக வரிசை வரிசையாக அறுபது என்கின்ற வண்டுகள் காலையிலே வண்டுகள் எழுந்து அதனால தேனை உண்பதற்காக கூட்டம் கூட்டமாக செல்லும். கூட்டம் கூட்டமாக வண்டுகள் செல்லும். அது திரள் நிறை அறுபதம். அறுபதம் என்பது ஆறு கால், வண்டுக்கு ஆறு கால் இருக்கும். அதனால திரள் நிறை அறுபதம் முரல்வன சத்தம் போடுவது இவையோர் இவை தேவரீர் சிந்திப்பே. இவைகளை தேவரி சிந்திப்பீராக. திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே. அருள் நிதி தரவரு அறந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே. அதனால உயிர்களுக்கு அருளையும் பொருளையும் தருகின்றவன் சிவன் ஒருவனே என்பது இந்த வரியிலே. நிதி என்பது பொருள், நிதி என்பது பொருள், அருள் என்பது அருள், அருள் பொருள் ரெண்டையும் சொன்னார். அருள் பொருள் அதே அருள் நிதியினார், அதே அருள் நிதியினார். அருள் நிதி தாராவாறு ஆனந்தமலையே, அதே உயிர்களுக்கு கொடுக்க வருகின்ற ஆனந்தமலையே. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ஆனந்தமலையேன்னு சொன்னாரா, அப்புறம் கடலேன்னு சொன்னார். சுவாமி கடலாக இருக்கிறான், மலையாக இருக்கிறார். இந்த ரெண்டுக்கும் ஓமை சொல்ல முடியாது, கடலுக்கு ஓமை சொல்ல முடியாது, மலைக்கு ஓமை சொல்ல முடியாது. அதனால அது ஓமை சொல்ல முடியாத பொருளாக இருப்பதனால கடவுளை மலையேன்னு சொல்றது, கடலேன்னு சொல்றது. கடலுக்கு ஓமை சொல்ல முடியுமா? கடல் நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு மாதிரின்னு சொல்லலாமா? ஓமை சொல்ல முடியாததாக இருப்பதனால கடலாக இருக்கிறான். அதனால அளவில்லாத கருணையுடையவனாக இருப்பதனாலே அவனை கருணை கடல்னு சொல்றது, கருணை கடல் சொல்லுவது. அப்படி மலையாக இருக்கிறான், கடலாக இருக்கிறான். அப்படி இருக்கிற சுவாமியே திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக.